ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 24. நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, ஜீவராசிகளை படைத்து அவற்றின் முன்வினைக்கேற்ப இனிவரும் பிறப்புகளையும் வாழ்க்கையையும் நிர்ணயிக்கும் கருணைக்கடலே, சிவபெருமான் மற்றும் நலன்களை வாரி வழங்கும் சதிதேவியின் புகழ்கதைகளை கூறி அருளினீர்கள். அவர்களது திருப்புகழ் கூறும் கதைகளை கருணையோடு மேலும் கூற வேண்டுகிறேன். சிவதம்பதிகள் கைலையில் மேலும் செய்த திருவிளையாடல்களை கூற வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, சிவ தம்பதிகளின் சரித்திரத்தை நான் கூற அன்போடு கேள். அவர்கள் அங்கு கைலையில் உலகியலை ஏற்று அதன்படி திருவிளையாடல்களை செய்யலானார்கள். இவ்வாறு இருக்கையில் சதிதேவி ஒரு சமயம் சிவபெருமானை விட்டு பிரிய நேர்ந்ததே என்று சிறந்த அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஆனால் முனிவரே, உண்மையில் அவர்கள் இருவர்களுக்குள்ளும் பிரிவு எவ்வாறு ஏற்படும்? ஏனெனில் அவர்கள்தான் சொல்லும் பொருளும் போல் ஒருங்கு இணைந்து உள்ளனரே. சக்தி சக்திமானை விட்டு பிரிய இயலுமா? ஈருருவும் ஓருருவான சித் சுரூபமன்றோ? ஒருவேளை திருவிளையாடல்களில் காணும் ருசிக்கேற்ப பிரிவும் நேரலாமே. ஈஸ்வரர்களாக இருப்பினும் உலகியலுக்கு ஏற்ப அவர்கள் நடத்தும் திருவிளையாடல்கள் ஒருவேளை நாடகமாகவும் இருக்கலாம். வேள்வியில் சிவபெருமானை ஒதுக்கியதாக தெரிந்த சதீதேவி தன் தந்தை தட்சன் செய்யும் வேள்விக்கு சென்றாள். அங்கு தன் மணாளரான சிவபெருமானுக்குரிய மரியாதையின்மையைக் கண்டு அங்கு வேள்வித்தீயில் தன் உடலை மாய்த்து கொண்டாள். அந்த சதீதேவியே பார்வதி என்னும் திருப்பெயருடன் திரும்பவும் இமவானின் திருமகளாக பிறந்து கடும் தவம் இயற்றி சிவபெருமானையே மணாளராக அடைந்தாள். சூதபுராணிகர் கூறுகிறார், மகர்ஷிகளே, இவ்வாறு பிரம்மதேவர் கூறியதை கேட்ட நாரதர் சிவாசிவர்களின் புகழ் பாடுவதை பற்றி மேலும் கேட்கலானார். நாரதர் கேட்கிறார், பெரியோரே, ஸ்ரீமன் நாராயணனின் முக்கிய சீடரே, சிவ தம்பதிகளின் விருப்பமான எண்ணங்கள் நடைப்பழக்க வழக்கங்கள் கொண்ட சரித்திரங்களை சற்றே விளக்கமாக கூற வேண்டுகிறேன். சிவதம்பதிகளின் விருப்பமான எண்ணங்கள் நடைப்பழக்கங்கள் கொண்ட சரிதங்களை சற்றே விளக்கமாக கூற வேண்டுகிறேன். தந்தையே, தன் உயிரை விட அதிகமாக நேசித்த தன் தர்மபத்தினியான சதீதேவையை பகவான் சங்கரர் ஏன் தியாகம் செய்தார்? இந்நிகழ்ச்சி சற்றே விசித்திரமாக தோன்றுகிறது. ஆகவே இதை அவசியமாக கூறத்தான் வேண்டும். தங்கள் திருமகனான தட்சணது வேள்வியில் சிவபெருமானுக்கு அவமரியாதை ஏற்பட்டது எப்படி? தன் தந்தையின் வேள்விக்கு சென்ற சதீதேவி எவ்வாறு தன் உடலை நீத்தாள்? அதன்பின் அங்கு என்னதான் நடந்தது? சிவபெருமான் என்ன செய்தார்? இவற்றை கேட்க என் மனம் துடிப்பதால் தாங்கள் அவசியம் விளக்கமாக கூற வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நற்பிள்ளாய் நாரதா, நீ சிறந்த அறிவாளி. இளம்பிறை அணிந்த சிவபெருமானது சரித்திரத்தை மற்ற மகர்ஷிகளோடு ஆனந்தமாக கேள். ஸ்ரீமன் நாராயணன் முதலிய தேவர்கள் அனைவராலும் வணங்கத் தகுந்த சிவபெரும்பொருளை வணங்கி அவரது ஒப்புயர்வற்ற சரித்திரத்தை கூற விழுகிறேன். முனிவரே, இதுவும் சிவனது ஒரு திருவிளையாடலே ஆகும். பல பல திருவிளையாடல்கள் புரிந்திடனும் அவர் சுதந்திரர், விகாரமற்றவர். சதீதேவியும் அவர் போன்றவளேதான். இல்லையேல் அவ்வாறான செயல் புரிவரில் யார்தான் திறனுடையார்? சிவபெருமானன்றோ பரம் பிரம்மமான பரம்பொருள். மூவுலகங்களிலும் சுற்றி திறந்து திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமான் முன்பொரு சமயம் சதீதேவியுடன் தன் காளை வாகனத்தில் அமர்ந்து இந்நில உலகை சுற்றி வந்தார். அவ்வாறு சுற்றி வந்த இறைவன் தண்டகாரண்யம் வந்தடைந்தார். அங்கு இலக்குவனோடு விற்றிருக்கும் ஸ்ரீராமபிரானை கண்டார். ஸ்ரீராமனோ ராவணன் கபடமாக கவர்ந்து சென்ற சீதா பிராட்டியை தேடிக் கொண்டிருந்த சமயம் அது. ஹே சீதே, ஹே சீதே என்று இங்கும் அங்கும் நாற்புறமும் உறக்க கூவிக்கொண்டு கதறி அழுத வண்ணம் இருந்தார். அவர் மனதிலோ விரகம் படர்ந்திருந்தது. கதிரவன் குலத்திற்கோர் குலவிளக்காய் தயரதன் முதலையாய் படியில் குணத்து அழக்க முடியாத நற்குணம் பரதநம்பிக்கு அண்ணனாய் வீரருக்கு வீரராய் திரு அவதாரம் செய்த ஸ்ரீராமபிரானே மகிழ்ச்சியின்றி இலக்குமணனோடு வனத்தில் இங்குமங்கும் அலைந்து திரிகிறாரே. திருமுகமும் ஒளியின்றி வாடி துவண்டு கிடக்கிறதே. இச்சமயத்தில் பெருமனம் கொண்ட பூர்ண காமனான சிவபெருமான் பெருமகிழ்ச்சியோடு அந்த ஸ்ரீராமனை வணங்கி போற்றி போற்றி என்று கூறிக்கொண்டே வேறிடம் சென்றார். அடியார்க்கு ஆட்பட்ட விமலனான சிவபெருமான் அவ்வனத்தில் ஸ்ரீராமனுக்கு தன் தரிசனத்தை அளிக்கவில்லை. மோகத்தில் ஆழ்த்தும் இம்மாதிரியான சிவலீலையை கண்டு சதீதேவி மிகவும் வியந்தாள். அவரது மாயையில் சிக்கிய சதீதேவி கூறலானாள். சதீதேவி கேட்கிறாள், தேவதேவரே, தாங்கள் அனைத்திற்கும் ஈசன், பரபிரம்மமும் பரமேசனும் தாங்களே. பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவரும் என்றும் எப்பொழுதும் தங்களுக்கு சேவை செய்து வருகிறார்கள். அனைவராலும் போற்றப்படுபவர் தாங்கள். சேவிக்க தகுந்தவரும் தியானிக்க தகுந்தவரும் தாங்களே. பலவாறான முயற்சிகள் கொண்டே வேதாந்த சாஸ்திரங்கள் தங்களை அறிய முயல்கின்றன. தாங்களோ விகாரமற்றவர், தலைவருக்கெல்லாம் தலைவர். பிரிவாற்றாமையால் வாடி வதங்கி சோர்ந்து அலைந்து திரியும் இவ்விருவரும் யார்? கைகளில் வில், பார்க்கச் சிறந்த வீரர்களாக காட்சியளிக்கின்றனர். திரிவதோ வனத்தில், சோர்வாக வேறு காண்கின்றனர். என்ன கொடுமை இது! இவர்களில் மூத்தவர் நீல தாமரையை ஒத்த கருநீல நிறத்தர். அவரை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி கொண்டது ஏனோ? சித்தமும் தெளிவடைந்ததாக தெரிகிறதே. ஏதோ ஒரு சிறந்த பக்தனைப் போல வணக்கமாக நிற்பது ஏனோ? இறைவா, நலன் அருளும் நால்வேத பொருளே, தலைவனான ஒருவன் பணியாளனான சேவகனை வணங்குவானா? இது சரியாக தெரியவில்லையே. தாங்கள்தான் என் ஐயத்தை போக்க வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மங்களங்களே வடிவெடுத்த ஆதிசக்தியான பரமேஸ்வரி சதீதேவி சிவமாயையில் மயங்கி சிவபரம்பரோளிடம் இவ்வாறு கேட்கவே இதை செவிமடுத்த சிவபெருமான் சற்றே புன்மறுவிழித்து கூறலானார். அவர்தான் ஆடல் அரசனாயிற்றே. சிவபெருமான் கூறுகிறார், தேவி, நான் ஒளிவு மறைவின்றி உள்ளதை உள்ளவாறு கூறுகிறேன். வரமளித்தலின் பெருமையாலேயே நான் இவர்களை ஆதரவுடன் வணங்கினேன். வீரர்கள் கொண்டாடும் வீரர்களான இவர்கள் ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் என்னும் சகோதரர்கள், சூரிய வம்சத்தில் உதித்தவர்கள், மன்னன் தசரதனின் புதல்வர்கள், அறிவு செம்மல்கள். விழுப்பாயிருக்கும் இளையவன் ஆதிசேடனின் திரு அவதாரம். அவன் பெயர் இலக்குவன். இவனது அண்ணன் ஸ்ரீராமன். ஸ்ரீமன் நாராயணனே தன் முழு கலைகளுடன் இத்திருமேனியில் தோன்றியுள்ளார். இவரை சொல்ல இன்னல்கள் களையும். சான்றோர்களான நல்லோர்களை காக்கவும் நம் போன்றோர்க்கு நலம் அளிக்கவுமே இந்நிலவுலகில் திரு அவதாரம் செய்துள்ளார். ஆக்கும் கடவுளான சிவபெருமான் இவ்வாறு கூறிவிட்டு சற்றே மௌனம் சாதித்தார். இவ்வாறு கூற கேட்டும் சதீதேவியின் மனதில் நம்பிக்கை பிறக்கவில்லை. ஏனெனில் சிவமாயை திரள் உடையதன்றோ? மூவுலகங்களையுமே மாயவலையில் தலைப்பதாயிற்றேன். தன் வார்த்தையால் சதீதேவியின் மனதில் நம்பிக்கை பிறக்கவில்லை என்பதை அறிந்த ஆடல் அரசன் பழையாடி சிவபெருமான் மேலும் கூறலானார். சிவபெருமான் கூறுகிறார், தேவி, நான் சொல்வதை கேள். நான் கூறியதில் உனக்கு நம்பிக்கை இல்லை எனில் நீயே அங்கு சென்று உன் புத்திக்கு எட்டியபடி பரீட்சை செய்து கொள். உன் மயக்கம் தெளிய வேண்டுமல்லவா? அதற்கேற்ப செயல்படுத்து. அதுவரை நான் இந்த ஆலமரத்தின் அடியில் நிற்கிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சிவபெருமானின் கட்டளைப்படி சதீதேவி அங்கு சென்றாள். சென்றவள் வனத்தில் திரிந்து தவிக்கும் ராமபுரானை நான் எவ்வாறு பரீட்சிப்பேன்? சரி, நான் சீதையின் வேடத்தில் ராமனிடம் செல்வேன். ஸ்ரீராமன் உண்மையாகவே ஸ்ரீ விஷ்ணுவாக இருப்பின் நிச்சயம் அனைத்தையும் அறிவார். இல்லையே என்னை அடையாளம் காணவியலாது என்று மனத்திலே சிந்தித்தாள். இவ்வாறு சிந்தித்த சதீதேவி சீதையாக மாறி ஸ்ரீராமனை பரீட்சிக்க அவர் அருகில் சென்றாள். உண்மையில் அவள்தான் சிவமோகத்தில் மயங்கியன்றோள் இருக்கிறாள். சீதையின் வடிவில் சதீதேவி வந்துள்ளதைக் கண்ட ரகுகுலத் தோன்றலான ஸ்ரீராமன் சிவத்திரு ஐந்தெழுத்தை ஓதிய வண்ணம் அனைத்தையும் அறிந்து சற்றே முருவலித்து வணங்கி கூறலானார். ஸ்ரீராமன் கூறுகிறார், சதீதேவியே வணக்கம். சிவபெருமான் எங்கு சென்றார் என தயவு செய்து கூறுங்கள். மணாளரான அவரை விடுத்து தாங்கள் தனித்து இவ்வனத்துக்கு ஏன் வந்தீர்கள்? தங்கள் இயற்கையான வடிவத்தை விடுத்து புதிதான இத்திருமேனை தாங்கியது ஏன்? என்மேல் கருணை கொண்டு அந்த காரணத்தை கூறுங்கள். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இவ்வாறு கூறவே சதீதேவி வியப்பில் ஆழ்ந்தாள். சிவபெருமான் கூறியது உண்மையே என்றறிந்த சதீதேவி வெழுகினாள். ஸ்ரீராமன் சாக்ஷாத் சிவன் நாராயணனே என்றறிந்து தன் சுய உருவை ஏற்று மனதாலே சிவபெருமானது திருவடிகளை தியானித்து மகிழ்ந்த சதீதேவி ஸ்ரீராமனிடம் இவ்வாறு கூறலானாள். ரகுகுலத்து மணிவிளக்கே, ராமா, சுதந்திரரான பரமசிவன் என்னுடனும் தனது பார்ஷவர்களுடனும் இந்நிலவுலகை சுற்றி வரும் வேளையில் இவ்வனத்திற்கு வந்தார். தம்பியுடன் சீதையை தேடித் திரியும் தங்களை கண்டார். தாங்கள் சீதையின் பிரிவால் மிகுந்த துன்பம் அடைந்துள்ளதைக் கண்டு அப்படியே தங்களை வணங்கிவிட்டு அருகிலுள்ள கல்லால மரத்தின் அடியில், அதாவது ஆலமரத்தின் அடியில் நின்று கொண்டிருக்கிறார். தங்களது ஒப்புயர்வற்ற ஸ்ரீ வைஷ்ணவ சுரூபத்தின் பெருமையை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். நான்கு திருக்கரங்கள் கொண்ட ஸ்ரீமன் நாராயண சுரூபத்தில் தங்களை தரிசிக்காவிடனும் இந்த ஸ்ரீ ராமரூபத்தில் கண்டதாலேயே மிக்க ஆனந்தத்தில் திளைத்தார். தூய்மையான இத்திருமேனியை தரிசித்ததாலேயே பரமானந்தம் பெற்றார். ராகவா, சிவபெருமான் கூறியதில் சற்றே ஐயம் தோன்றவே நான் அவர் கட்டளைப்படி தங்களை பரீட்சித்தேன். ராமா, இப்பொழுதுதான் தாங்கள் ஸ்ரீமன் நாராயணனே என்றறிந்தேன். தங்களது சர்வ வல்லமையையும் கண்டேன். இப்பொழுது என் ஐயம் நீங்கியது. இருப்பினும் அறிஞரில் அறிஞரான ராமா, சிவபெருமானாலும் வணங்கத்தக்கவராக தாங்கள் ஆனது எப்படி என்பதன் உண்மையை எனக்கு கூறுங்கள். என் மனதில் உள்ள இச்சந்தேகத்தை நீக்கும் முழுமையான மன அமைதியை விரைவில் நல்குவீராக. சதீதேவி கூறியதைக் கேட்ட ஸ்ரீராமனது திருக்கண்கள் அன்றளர்ந்த செந்தாமரையை ஒத்தன.
மனதாலேயே தன் பிரபுவான சிவபெருமானை நினைத்தார். அதனால் அவர் இதயத்தில் அன்பு வெள்ளம் ஊற்றெடுத்தது. முனிவரே, இறைவன் கட்டளையின்மையால் ஸ்ரீராமன் சதீதேவியோடு சிவபெருமானிடம் செல்லவில்லை. சிவபெருமானின் பெருமைகளை மனதிலே கொண்டு ரகுநந்தனான ஸ்ரீராமன் சதீதேவியிடம் கூறலுற்றார். அத்தியாயம் 25. ஸ்ரீராமன் கூறுகிறார், தேவி, முன்பொரு சமயம் அனைத்தையும் ஆக்கியருளும் பரம்பொருளான சிவபெருமான் விஸ்வகர்மாவை தன் இடர் இருப்பிடத்திற்கு அழித்து தன் பசுத்தொழுவத்தில் ஓர் அழகிய பெரிய மாளிகையை ஆக்கிக் கொண்டார். அம்மாளிகையில் ஓர் உயர்ந்த சிங்காதனத்தையும் அமைத்துக் கொண்டார். அச்சிங்காதனத்தில் விஸ்வகர்மா மூலமாக தெய்வத்தன்மை கொண்ட ஓர் உயர்ந்த வெண்கொற்ற குடையையும் அமைக்கச் செய்தார். இந்திரன் முதலிய தேவகணங்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், நாககணங்கள் மற்றும் நாற்றிசைகளிலும் உள்ள அனைத்து தேவர்களையும் விரைவிலேயே அழைத்து வரச் செய்தார். நால் வேதங்கள், 86 ஆகமங்கள், பிரம்மதேவர் மற்றும் அவரது திருக்குமாரர்கள், முனிவர்கள், அனைத்து செல்வங்களும் நிறைந்த மற்றும் உள்ள தேவிமார்கள் ஆகிய அனைவரையும் அழைத்திருந்தார். மேலும் தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், மங்களப் பொருள்களை கையிலேந்தி நிற்கும் 16 பிரிவுகள் கொண்ட நாககன்னிகைகள் ஆகிய அனைவரையும் கூட அழைத்திருந்தார். வீணை, மிருதங்கம் முதலிய பல பல இசைக்கருவிகள் முழங்க இன்னிசை பாட பெருந்திழா திருவிழாவே அமைக்கப்பட்டிருந்தது. அரசர்க்கு உரிய திருநீராட்டத்திற்கான உயர்ந்த பொருட்கள், மூலிகைகள் முதலியன சேகரிக்கப்பட்டன. அதில் திருமேனி தாங்கி வந்த தெய்வீக நதிகளின் புனித நீர் நிறைக்கப்பட்ட 5 கலசங்கள் வைக்கப்பட்டன. இவை தவிர மேலும் பல்வேறு உயர்ந்த பொருட்களையும் தன் பார்ஷதர்கள் மூலம் சேகரிக்கச் செய்தார். வேத கோஷம் விண்ணை பிளந்தது. தேவி, ஸ்ரீமன் நாராயணனது அளவிலா பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் முழு மனதோடு அவரை ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து அழைத்து வரச் செய்து ஒரு நல்ல சுப முகூர்த்தத்தில் அவரை அவ்வுயர்ந்த சிங்காதனத்தில் அமர்த்தி தானே அன்போடு பல பல வகையான ஆபரணங்களை அணிவித்தார். தலையில் அழகானதொரு முகுடத்தை அணிவித்து கௌதுகமான, அதாவது மங்களமான காப்பு நான் கட்டச் செய்தார். இவை அனைத்தும் ஆன பிறகு மகேசனான பரமசிவன் பிரம்மாண்டமான மண்டபத்தில் ஸ்ரீமன் நாராயணனுக்கு திரு அபிஷேகம் செய்தார். வேறு எவரிடமும் இல்லாத தன்னிடம் மட்டுமே உள்ள அனைத்து செல்வங்களையும் அவருக்கு அளித்தார். சர்வ சுதந்திரான சிவபெருமான் ஏழை பங்காளன் அல்லவா? ஆகவே சிவபெருமான் ஸ்ரீமன் நாராயணனை துதித்து தன் எளிமையை, அடியார்க்கு அடியவன் என்னும் தன்மையை எங்கும் விளங்கச் செய்தார். பின் பிரம்மதேவரிடம் கூறலானார். சிவபெருமான் கூறுகிறார், உலகநாயகரே, இன்று முதல் என் கட்டளைப்படி ஸ்ரீமன் நாராயணன் என்னால் வணங்கத்தக்கவர் ஆனார். நான் கூறுவதை எல்லோரும் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறீர்கள்? பிரம்மதேவரே, தாங்கள் அனைத்து தேவர்களோடும் ஸ்ரீமன் நாராயணனை இன்று முதல் வணங்குங்கள். இந்த வேதங்களும் என் கட்டளைப்படி ஏற்று என்னைப் போலவே ஸ்ரீமன் நாராயணனையும் கொண்டாடி வர்ணிக்க வேண்டும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கூறுகிறார், சதீதேவி, ஸ்ரீமன் நாராயணனது சிவபக்தியைக் கண்டு மனம் மகிழ்ந்த பக்தவச்சலனும் வரதனும் ஆன சிவபெருமான் இவ்வாறு கூறிவிட்டு கருடக்கூடியோரான ஸ்ரீமன் நாராயணனை தானும் வணங்கினார். பின் பிரம்மதேவர் முதலிய தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் ஆகியோரும் ஸ்ரீஹரியை வணங்கினர். சிவபெருமான் அடியார்க்கு எளியவன் அன்றோ? ஆகவே மனம் மகிழ்ந்த அவர் தேவர்கள் அனைவரும் காண ஸ்ரீஹரிக்கு பல பல வரன்களை அளித்தார். மகேசர் கூறுகிறார், ஹரியே, தாங்கள் எனது கட்டளையை ஏற்று அனைத்து உலகங்களையும் படைத்து காத்து அழிப்பவராக ஆகுவீர். அறம், பொருள், இன்பம் நல்குவீர். மரச்செயல்கள், தீரச் செயல்கள் செய்யும் தீயோர் அனைவரையும் தண்டிப்பீராக. அளவிடக்கரிய பெருந்திரளையும் பராக்கிரமத்தையும் பெறுவீர். உலகங்கள் கொண்டாடும் உலகநாயகன் ஆவீர். போரில் உம்மை எவரும் வெல்ல முடியாது. என்னிடம் கூட நீர் தோல்வியை தழுவ மாட்டீர். நான் இப்பொழுது தரும் 3 விதமான சக்திகளையும் பெறுவீர். 1, இச்சை, அதாவது விரும்பியதை செய்யும் சக்தி, சித்தி. மற்றொன்று, பலவாறான திருவிளையாடல்களை ஆற்றும் திறல். 3, உலகங்களிலும் எப்பொழுதும் சுதந்திரனாக இருப்பது. உம்மிடம் பகை கொள்பவர்கள் நிச்சயமாக என்னால் தண்டிக்கப்படுபவர்களே. விஷ்ணுவே, உன் அடியாருக்கு நான் உயர்ந்த முக்தியை அளிப்பேன். என் மாயையும் பெற்றுக் கொள்வீர். அதை போக்குவது தேவர்களுக்கும் கடினமே. அதனால் மயங்கும் உலகு ஜடமாகிவிடும். அதற்கு மயங்கும் உலகும் செயலற்றுவிடும். ஹரியே, நீர் எனது இடதுகரம், பிரம்மா வலதுகரம். நீர் இந்த பிரம்மனுக்கும் தோற்றுவாயாகவும் காத்து அருள்பவராகவும் ஆவீராக. என் இதயமான ருத்ரன்தான் நானும், இதில் ஐயமே வேண்டாம். அந்த ருத்ரன் உமக்கும் பிரம்மனுக்கும் மற்ற தேவர்களுக்கும் கொண்டாடத்தக்கவன். நீர் இங்கிருந்து கொண்டு அனைத்து உலகங்களையும் காத்தருள்வீர். பல பல திருவிளையாடல்கள் புரியும் பல பல திரு அவதாரங்கள் செய்து அனைத்தையும் காத்தருள்வீர். சின்மயமாக விளங்கும் எனது இடத்தில் அனைத்து செல்வங்களும் நிறைந்து மிகவும் பிரகாசமாய் விளங்கும் உமது இந்த இடம் கோலோகம் என புகழ் அடையட்டும். நிலவுலகில் நீர் கொள்ளும் அவதாரங்கள் அனைத்தும் அனைவரையும் காப்பாற்றுவதாகவும் எனது பக்தர்களாகவும் ஆகட்டும். நான் நிச்சயம் அந்த அவதாரங்களை தரிசிப்பேன். எனது வரத்தினால் அவை அனைத்தும் பொலிவுடன் விளங்கட்டும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கூறுகிறார், தேவி, இவ்வாறு எல்லையற்ற தன் செல்வங்கள் அனைத்தையும் ஸ்ரீ ஹரியிடம் ஒப்படைத்த உலக உமையொருபாகனான சிவபெருமான் கைலையங்கிரியில் இருந்து கொண்டே தன் சிவகணங்கள் பலவிதமான திருவிளையாடல்களை தன் சிவகணங்களுடன் பலவிதமான திருவிளையாடல்களை புரிந்த வண்ணம் இருந்தார். அது முதற்கொண்டு திருமகள் கழ்வரான ஸ்ரீஹரி அந்த கோலோகத்திலேயே கோபனுடைய திருமேனி தாங்கி கோபர்கள் கோபியர்கள் பசுக்கணங்கள் ஆகியனவற்றிற்கு அதிபதியாக நின்று மகிழ்ச்சியோடு அனைத்து உலகங்களையும் காத்து அருளனானார். சிவனது கட்டளையை ஏற்ற அவர் பல பல திரு அவதாரங்கள் செய்து உலகை காத்தருள்கிறார். இப்பொழுதும் அந்த சிவபெருமானது அருட்கட்டளைக்கு ஆட்பட்டே நான்கு சகோதரர்களாக திரு அவதாரம் செய்துள்ளார். அந்நால்வரில் மூத்தவன் ராமனாகிய நான், இரண்டாவது பரதன், மூன்றாம் அவன் லக்ஷ்மணன், நான்காவது சத்ருக்னன். தேவி, தந்தையின் கட்டளைக்கு இணங்க நான் சீதை மற்றும் இலக்குவனோடு கூடி காடு வந்தேன். இங்கு யாரோ ஒரு அரக்கன் என் மனைவி சீதா பிராட்டியை கவர்ந்து சென்றான். பிவாற்றாமையில் வாடும் நான் தம்பியுடன் என் மனைவியை தேடி வனத்தில் அலைகிறேன். எப்பொழுது தங்களது தரிசனத்தை பெற்றேனோ அப்பொழுதே நிச்சயம் எனக்கு நலனே ஏற்படும். தாயே சதீ தேவி, தங்கள் அருளால் என் காரியம் பயனுடையதாக ஆகும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. சீதையை திரும்ப அடைவது நிச்சயம். தங்களது வரம் அருள்வதாக ஆகும். தங்கள் அருளால் துன்பமளிக்கும் பாவியான அவ்வரக்கனை கொன்று நிச்சயம் சீதையை பெறுவேனாக. இன்றே எனது பொன்னான நாள். ஏனெனில் இன்று நீங்கள் இருவரும் எனக்கு அருள் புரிந்தீர்கள் அல்லவா? எவன் பக்கலில் தாங்கள் கருணை கொள்கிறீர்களோ அவரே பாக்கியம் செய்தவர். அவர்தான் உயர்ந்தவரும் கூட. இவ்வாறு பல பல சொல்லியே ரகுகுல திலகமாகிய ஸ்ரீராமபிரான் மங்களச் செல்வியான சதீதேவியை வணங்கி விடைபெற்று அவ்வனத்தில் சீதையை தேடலானார். தூய எண்ணங்கொண்ட ஸ்ரீராமபிரான் கூறியதை கேட்ட சதீதேவி சிவபக்தரான ஸ்ரீராமனை மனதார புகழ்ந்து மகிழ்ந்தாள். ஆனால் தன் விதியை நினைத்து நொந்த அவள் மனதளவில் பெரும் துயரம் அடைந்தாள். அவளது திருமேனி எழில் மங்கியது. மனம் வெதும்பிய நிலையில் சிவபெருமானிடம் திரும்பிச் சென்றாள். சிவபெருமானது சொல்லை ஏற்காமல் ஸ்ரீராமனை பற்றி தவறாக எண்ணம் கொண்டோமே என்று வழி நெடுகிலும் நினைந்த வண்ணம் திரும்பினாள். இப்பொழுது சிவபெருமானிடம் சென்று என்ன பதில் கூறுவது? இவ்வாறு தொடர்ந்து நினைத்த சதீதேவி மிகவும் பச்சாதாபம் அடைந்தாள். சிவனிடம் சென்ற சதீதேவி மனதளவிலே அவருக்கு வணக்கம் செலுத்தினாள். முகத்திலே கவலை படர்ந்திருந்தது. சோகத்தில் கலக்கமுற்றிருந்த சதீதேவி ஒளியிழந்து காணப்பட்டாள். சோகமற்றிருந்த சதீதேவியைக் கண்ட சிவபெருமான் அன்போடு நலன் விசாரித்து கேட்கலானார். சதி, நீ எவ்வாறு பரீட்சை செய்தாய்? இதை கேட்ட சதீதேவி தலைகுனிந்து நின்றாள். அவளது மனமோ சோகத்தில் கலங்கியிருந்தது. சிவபெருமானோ தியானத்தில் சதீதேவியின் செயலை அறிந்து அவளை மனதளவில் தியாகம் செய்தார். வேதங்களில் கூறும் நெறிமுறைகளை முறைப்படுத்தி அருளும் சிவபெருமான் தான் முதலில் செய்துள்ள சபதத்தை வீணாகும்படி செய்வாரா? இவ்வாறு மனதளவில் சதீதேவியை ஒதுக்கிய சிவபெருமான் தன் இருப்பிடமான கையிலே சென்றார். வழியில் சிவபெருமானும் சதீதேவியும் கேட்குமாறு ஓர் ஆகாயவாணி ஒலித்தது. பரமேஸ்வரா, தாங்களே புண்ணியம் செய்தவர். தாங்கள் செய்த சபதமும் புண்ணியமே. மூவுலகங்களிலும் தங்களைப் போல பெருந்தவ யோகிகளோ ஆளுமை பெற்றவர்களோ வேறு எவரும் இல்லை. ஆகாயவாணியை கேட்ட சதீதேவியின் ஒளி மங்கியது. உடனே அவள் சிவபெருமானிடம், இறைவா, பரமேசா, நீங்கள் அப்படி என்னதான் சபதம் செய்தீர்கள்? தயவு செய்து கூறுங்கள் என்று கேட்டாள். சதீதேவி இவ்வாறு கேட்டும் அவளது நலனை விரும்பும் சிவபெருமான் முதலில் தன் திருமணம் பற்றி ஸ்ரீ விஷ்ணுவின் முன்னிலையில் தான் செய்த சபதத்தை கூறவில்லை. ஆனால் முனிவரே, சதீதேவி தன் உயிர் காதலராகிய சிவபெருமானை தியானித்து தன்னை தன் மணாளன் தியாகம் செய்ததன் காரணத்தை அறிந்தாள். சிவபெருமான் தன்னை ஒதுக்கியதை அறிந்த சதீதேவி சோகத்தில் ஆழ்ந்து தேம்பலானாள். சதீதேவியின் உட்கருத்தை அறிந்த சிவபெருமான் அவளுக்காக தான் செய்த சபதத்தை மறந்து வேறு பற்பல நிகழ்ச்சிகளை பற்றி கூறலானார். பலவாறான கதைகளை கூறிக்கொண்டே சதீதேவியோடு கைலி சென்றார். அங்கு நல்லதொரு ஆசனத்தில் அமர்ந்து மனமோட்டத்தை நிலைநிறுத்தி சமாதி நிலையில் தனது ஆன்மஸ்வரூபத்தை தியானிக்கலானார். மனம் வருந்திய சதீதேவியும் அங்கேயே இருக்கலானாள். முனிவரே, சிவசிவையின் இத்திருவிளையாடல்களை யார்தான் அறிந்தோர்? விருப்பம் போல் திருமேனை தாங்கி உலகியலுக்கொப்ப திருவிளையாடல்களை புரியும் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு இவ்வாறே வெகு காலம் கழிந்தது. பின்பொரு சமயம் சிவபெருமான் தியானம் கலைந்தார். இதையறிந்த சதீதேவி அங்கு சென்று நெஞ்சு நோக சிவ சரணங்களில் வணங்கினாள். பெருமனத்தரான சிவபெருமான் ஒரு உயர்ந்த ஆசனத்தை அளித்து அதில் தன்னதில் அமரச் செய்து அன்போடு இன்மையான பல பல கதைகளை கூறினார். இவ்வாறான திருவிளையாடல் மூலம் சதீதேவியின் வருத்தத்தை அந்நொடியிலேயே போக்கினார். சதீதேவியும் முன்போலவே மகிழ்ந்தாள். ஆனால் சிவனோ தன் சபதத்தை கைவிடவில்லை.
அன்பனே, சிவபெருமானை பற்றியதில் இது ஒன்றும் ஆச்சரியமில்லை. முனிவர்களும் இவர்களை பற்றி இதுபோன்றுதான் கூறுகிறார்கள். சில மனிதர்கள் அவர்கள் பிரிந்துள்ளதாக நினைக்கின்றனர். ஆனால் அவர்களுள் பிரிவு என்பது எப்படி ஏற்படும்? அவர்களது திருவிளையாடல்களை உண்மையில் யாரே அறிவர்? அவர்கள் இருவரும் தம் இச்சைப்படியே என்றும் திருவிளையாடல்களை புரிந்து பலவாறு விளையாடுகிறார்கள். சிவனும் சதியும் சொல்லும் பொருளும் போன்று இணை பிரியாதவர்கள். அவர்களுள் பிரிவு என்பது என்றுமே இல்லை. அவர்கள் விருப்பப்படியே அவர்களுள் விளையாட்டன பிரிவு ஏற்படலாம். வாகர்த்தாவிவ சம்பிரக்தோ சதா கலு சதி சிவோ தயோர் வியோகோ சம்பாவியா சம்பவேதிஷ்சயா தயோ சம்பவேதிஷ்சயா தயோ. அத்தியாயம் 26.